بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிகு ரமதானின் இறுதிப்பத்தில், இறுதி ஒற்றைப்படை இரவில் நாம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த சிறப்புமிகு சபையிலே, அவையிலே பார்க்க போகிற விஷயம், குறிப்பாக அழைப்பு களத்திலே, தாவா களத்திலே சங்கமித்திருக்கிற நம்மை போன்றோர் முதாவின்களாக, தாவாவினுடைய களத்தை நம்முடைய தோள்கள் மீது தாங்கி நிற்கிற நம்மை போன்ற ஆர்வமுள்ள சகோதரர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனால் இதை மற்ற பயான்களைப் போல் இதை நீங்கள் செவிவெடுக்காமல் மிகுந்த கவனத்தோடும் ஆழமாகவும் இதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவனாக இந்த வகுப்பிற்குள் நுழையலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்டவர்கள் அல்லாஹுவின் பாதையில் அழைப்பு பணியை மேற்கொள்பவர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்திலின் நாஸ், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் நீங்களே மேலானவர்கள். காரணம், நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு தடுக்கிறீர்கள். அதே போன்று அல்லாஹ் மனிதர்களுக்குரிய தனிப்பெரும் சிறப்பாக அவன் தந்திருப்பது அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன் இன்சான் பயான். அவன் அளவற்ற அருளாளன், மனிதர்களை படைத்தான், மனிதர்களுக்கு திருக்குறானை கற்றுக் கொடுத்தான், மேலும் மனிதர்களுக்கு பயான், பேசுகின்ற நாவன்மையை வழங்கியிருக்கிறான். மனிதர்களுடைய சிறப்பே பேசுகின்ற நாவன்மை பெற்றிருப்பதுதான். ஆடு மாடுகளுக்கும் ஏனைய விலங்கினங்களுக்கும் மற்ற படைப்பினர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம், நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கருவி நம்மிடத்தில் இருக்கிறது. மொழி, மொழி என்பது என்ன? அது எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கருவி. ஒரு மிருகத்தால், ஒரு உயிரினத்தால் என்ன செய்ய முடியாது? தான் நினைத்ததை நம்மிடத்திலே வெளிப்படுத்த முடியாது. நம்மளா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்லுவோம். ஆடு மாடு ஏதாவது சத்தம் போட்டா பசி சத்தம் போடுது, வலியில் சத்தம் போடுகிறது அப்படின்னு நாம புரிந்து கொண்டு குத்துமதிப்பா சொல்ல முடியுமே தவிர என்ன சொல்ல முடியாது? எக்ஸாக்டாக அது உள்ளத்திலே என்ன எதிர்பார்க்கிறது என்பது தெரிய முடியாது. பட் ஆனால் மனிதர்களுடைய சிறப்பு, அல்லாஹு அக்பர், எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கருவி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப மனிதன் ஏனைய படைப்புகளிடமிருந்து வித்தியாசப்படுவதே பேசுகிற திறனை கொண்டுதான். ஆனால் அந்த பேசுகிற மக்களிலேயே யாருடைய பேச்சிற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான மதிப்பு உண்டு? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் எங்களது இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்லி மேலும் சாலிஹான நற்கருமங்களை புரிந்த நிலையில் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்களை விட பேச்சால் அழகியவன் யார்? அப்பல்லாம் எல்லாருடைய பேச்சையும் ரசிப்பதில்லை. நாவன்மையை பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும் யாருடைய பேச்சிற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அந்தஸ்தும் இருக்கிறது என்றால் கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம், மறுமையின் பக்கம், மன்னரையுடைய நினைப்பின் பக்கம், நற்கர்மங்களை செய்வதின் பக்கம், ஒழுக்கத்தின் பக்கம், பண்பாட்டின் பக்கம், உயர்வான லட்சியங்களின் பக்கம் அழைக்கிறானே, அவனுடைய பேச்சிற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே அழகிய பெருமதி உண்டு. இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று அல்லாஹின் பக்கம் அழைத்தல், இன்னொன்று சாலிஹான நற்கர்மங்களை செய்தல், மூன்றாவது நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்பதை அவன் பிரகடனப்படுத்துதல். மூணு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன? இஸ்லாத்தை பற்றி அவனுக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும், அப்பதானே இன்னணி மினல் முஸ்லிமின்னு சொல்லுவான். அப்போ இல்ம். இரண்டாவது என்ன? அமீல சாலிஹன், சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும், இது அமல். அடுத்து தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நடக்க வேண்டும், இது தாவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்றவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்லோகன் ஷியார் என்றால் இதுதான், அல் இல்மு வல் அமலு வத் தஆவா. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி சில வார்த்தைகளை பார்க்கலாம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் பொது வாழ்வில் நேர்மை, சமூக வாழ்வில் தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அடங்க மறு, அத்து மீறு, திவிறு எழு, திருப்பி அடி அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவரவர்களுடைய, அதை படிச்ச உடனே தெரிஞ்சிடும் இவங்களுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு. சரியா? அதே போன்று அழைப்பு களத்திலே தாவா களத்திலே இருக்கிற நமக்கு என்னது? நம்ம எல்லாம் திமிரி எழு திருப்பி அடின்லாம் போட முடியாது, அதெல்லாம் நம்ம கொள்கை இல்லை. நம்ம கொள்கை என்னது? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்க வேண்டியது, அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டியதல்ல. ஒரு முஸ்லீம்னு சொன்னாலே அவனிடத்தில் கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். பொது வாழ்வில் தூய்மை, சமூக வாழ்வில் நேர்மை எல்லாம் இருக்க வேண்டியது நம்ம கிட்ட. தாவா களத்திலே ஈடுபடுகின்ற முத்தாவின்களாகிய நம்ம நம்முடைய தாவாவின் களத்தில் மக்களுக்கு நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த மூன்று விஷயங்களை நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல் இல்ம் வல் அமல் வத்தாவா. முதலில் மார்க்கத்தை தேட வேண்டும், மார்க்க அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எனக்கு பெற்ற இந்த அறிவு, எனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் போய் அவர்களை அழைப்பது. இந்த மூன்று விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் தான் நான் முத்தாவின். சும்மா நான் முத்தாவின், நான் 20 வருடமா முத்தாவின், நான் 25 வருடமாக முத்தாவின், ஒரு பிரயோஜனம் இல்லை. முத்தாவின் என்று நம்மை நாம் சொல்வதாக இருந்தால் நம்மிடத்திலே இந்த மூன்று விஷயங்களில் நாம் எங்கே இருக்கிறோம்? இல்மு நம்மிடத்திலே எங்கே இருக்கிறது? மார்க்க செய்திகளை கேட்டறிந்திருக்கிறோமே. ஒரு ஃபிக்குடைய மசாலாவை பற்றி கேட்டால் நம்மால் சொல்ல முடியுமா? நோன்பை முறிக்கக்கூடிய காரணிகள் என்ன நம்மை கேட்டால் டக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அல்லது இந்த ஒரு விஷயம் நோன்பை முறிக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் என்ன நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ ஃபிக்குஹோடு தொடர்புடைய விஷயங்கள், மார்க்கத்தினுடைய ஏனைய ஞானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய இல்ம் என்பது முத்தாவின்களுக்குரிய முதல் இலக்கணம். அந்த இல்மே எதற்கு? அவர்களை அமல்கள் செய்ய வைப்பதற்கு. அப்ப இல்முடன் கூடிய அமல் முத்தாவின்களுடைய இரண்டாவது இலக்கணம். மூன்றாவது, தாவாவில் அவர்களுக்கு இயற்கையாகவே இன்பமும் ஆர்வமும் ஆசையும் லட்சியமும் இருக்க வேண்டும். இது முத்தாவின்களுடைய மூன்றாவது பண்பு. இந்த முப்பெரும் பண்புகள் நம்மிடத்தில் இருந்துவிட்டால், இந்த முத்தான மூன்று குணங்கள் நம்மிடத்தில் இருந்துவிட்டால், நாம் தான் சகோதரர்களே அல்லாஹுடைய படைப்புகளில் மிக மிக உயர்ந்தவர்கள். காரணம், இல்ம், மார்க்க ஞானம் என்பது அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் வாழ்க்கையினுடைய ஒளி. நமக்கு எது நன்மை எது தீமை என்பதை பிரித்து காட்டக்கூடிய அளவுகோல் அது. எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை வேறுபடுத்தி குறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு மிழையார், அது ஒரு ஸ்கேல். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இல்மை குறித்தும் அமலை குறித்தும் தாவாவை குறித்தும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள் ஹதீஸிலே, உலகம் சபிக்கப்பட்டது, அந்த உலகத்திலே உள்ளவையும் சபிக்கப்பட்டது. இந்த ஹதீஸை அடிக்கடி நம்ம படிக்கணும். உலகத்தின் மீது நமக்கு மோகம் வரும்போதெல்லாம், ஆசை வரும்போதெல்லாம், உலகத்தின் இன்பங்களை அதிகமாக தேட வேண்டும் என்ற நம்முடைய உள்ளுணர்வு நம்மை உந்துகின்ற போதெல்லாம் அந்த உள்ளத்துக்கு நம்ம சொல்லி அதை அடக்கி வைக்கணும்னா, ஏ உள்ளமே புரிந்துகொள், அத்துன்யா மல்ஊனத்துன், இந்த உலகம் சபிக்கப்பட்டது, இந்த உலகத்திலே உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டது. இல்லா திக்ரல்லாஹி வமா வலாஹு, இல்லா திக்ரல்லாஹி வமா வலாஹு, அல்லாஹ்வுடைய நினைப்பும் அதோடு தொடர்புடையதையும் தவிர. இந்த வார்த்தையை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் பயனின்றி பயன்படுத்த மாட்டார்கள். இல்லா திக்ரல்லாஹி வமா வாலாஹு, அல்லாஹ்வுடைய நினைப்பும் அதோடு தொடர்புடையதும். அல்லாஹ்வுடைய நினைப்பு என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கின்ற, அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். அதோடு தொடர்புடையது எது? அவனுடைய மார்க்க செய்திகளை படித்தல். அதனாலதான் அடுத்து சொன்னார்கள், வாலிமுன் அவ் முதஅல்லிமுன், கல்வியை கற்கக்கூடியவனாக, கல்வியை பிறருக்கு கற்பிக்கக்கூடியவனாக, கல்வியை தேடக்கூடியவனாக, தேடிய கல்வியை பிறருக்கு பயனளிக்கக்கூடியவனாக இருக்கிறானே. அதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் சபிக்கப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக சொன்னார்கள். ஆதலால் நம்முடைய படிப்பு, பட்டம், பதவி, நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய சொல்வாக்கு, நம்முடைய பேங்க் பேலன்ஸ், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நினைப்பிற்கு நமக்கு பயன்படாவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விக்கு நமக்கு பயன்படாவிட்டால், மறுமையினுடைய ஜாது, மறுமையினுடைய அந்த தேவைக்காக, சேமிப்புக்காக நமக்கு பயன்படாவிட்டால், நிச்சயமாக அது நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அன்பு சகோதரர்களே, இந்த மூன்று விஷயங்களுமே நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இல்மை மட்டும் சேகரித்துக் கொண்டு ஒரு வங்கியிலே கொண்டு போய் பணத்தை போட்டு போட்டு சேர்த்துக் கொண்டே இருக்கிறோம், அதை நாம் எந்த வகையிலும் பயன்படுத்தாவிட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அதே போன்றுதான், எந்த கல்வியை நாம் சேர்க்கிறோமோ, எந்த கல்வியை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த கல்வியின் பிரகாரம் வாழ்க்கையிலே செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவி கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நீங்கள் மறந்துவிட்டு, வாந்தும் தச்லூனல் கிதாபா ஃபலா தாக்கிலூன், வேதத்தையும் ஓதி கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறு செய்கிறீர்களே, உங்களுக்கு அறிவில்லையா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான், மக்களுக்கு நன்மையை ஏவி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை மறந்துவிட்டு, அதுவும் நீங்கள் வேதத்தை ஓதி கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு அறிவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆலோசனையாக அல்ல, அறிவுரையாக அல்ல, அச்சமூட்டி செய்யும் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆதலால் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா ஹூத் வசனையின் 88 அருமையான ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறான். எதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேனோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் மாறு செய்ய ஆசைப்படவில்லை. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்அது, என்னால் முடிந்த வரைக்கும் நான் சமாதானத்தையே, சீர்திருத்தத்தையே விரும்புகின்றேன். வமா தௌஃபீகி இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர எனக்கு எந்த அருணும் இல்லை. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அவனிடமே நான் மீண்டு செல்கிறேன். இந்த வசனத்திலே அழைப்பு களத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட தன்மையோடு, பண்பாட்டோடு, லட்சியத்தோடு, வாழ்வியல் அம்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எதை விட்டு மக்களை தடுக்கிறோமோ அந்த விஷயத்தில் நாமும் தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எதை மக்களுக்கு ஏவுகிறோமோ அதை நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய லட்சியமே, இந்த தாவாக்களத்தினுடைய லட்சியமே, பிறரை சீர்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இஸ்லாஹ் நபிமார்களுடைய தாரக மந்திரம், நபிமார்களுடைய தாரக மந்திரம். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்அது, எங்களால் இயன்ற வரைக்கும் நாங்கள் சீர்திருத்தத்தை தான் விரும்புகிறோம். நாம் நாடுவது நன்மை. எப்படியாவது உங்கள் வாழ்விலே ஒரு நன்மை வந்துவிட வேண்டும், உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் வந்துவிட வேண்டும், உங்கள் வாழ்விலே ஒரு விழிப்புணர்வு வந்துவிட வேண்டும், இறைவனோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பும் உறவும் உணர்வும் அதிகப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் லட்சியமும் ஏக்கமும் தாக்கமும் அவாவும் துவாவும் எப்போது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே கல்வி சார்ந்த மார்க்க அறிவை தேடக்கூடிய நிலையிலே, யாருக்கெல்லாம் அந்த மார்க்க அறிவை தேடுவதில் ஒரு ஆர்வமும் இஸ்லாமிய அழைப்பியல் களத்திலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறதோ, அவைகளை நமக்கு அல்லாஹ் விளக்குகின்ற போது 4 படித்தரங்களில் விளக்குகின்றான். முதலில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா யதஃபக்கரூன், அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்களா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்களா, இந்த வகையிலேயே நிறைய வசனங்கள் வரும். இது முதல் படி, அதாவது அல்லாஹ் நம்மை ஆர்வமூட்டுகிறான். நம்பர் 2, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே சொல்லுங்கள், மக்களிடத்திலே தெளிவாக சொல்லுங்கள், கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்கள். இது தஃதீல். தஃதீல் என்றால் முதல் விஷயம் ஆர்வமூட்டுதல், இரண்டாவது விஷயம் சிறப்பு படுத்தி காட்டுதல், மூன்றாவது என்ன, இர்ஃபைல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி ஞானத்தை கொடுத்து, ஈமான் கொண்டிருக்கிற நிலையை கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய அந்தஸ்தை அவன் உயர்த்தி கொண்டிருக்கிறான். இது சவாப், அதாவது அதற்குண்டான பலனை தருது. நான்காவது என்ன, வகுல் ரப்பி ஸிதனி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது பிரார்த்தனை. அப்போ கல்வியோடு தொடர்புடைய, மார்க்க கல்வியோடு தொடர்புடைய, அழைப்பியல் களத்திலே, தாவா களத்திலே நம்மையும் ஒரு அங்கமாக சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை போன்றவர்களுக்கு அல்லாஹ் நான்கு படித்தரங்களில் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். முதல் விஷயம், ஆர்வம் ஊட்டுகிறான். இரண்டாவது விஷயம், கல்வி ஞானம் இல்லாதவர்களை விட கல்வி ஞானம் உள்ளவர்களை மேம்படுத்தப்பட்டவர்கள் என்கிற சிறப்பை தருகின்றான். மூன்றாவது, கல்வி ஞானம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சவாப் என்கிற அந்த நன்மைகளை அள்ளி தருகின்றான். நான்காவது, கல்வி ஞானம் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அது நிச்சயம் நமக்கு போதாது, இன்னும் இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அதனால் தான் ரப்பி ஸிதனி இல்மா, நபியே சொல்லுங்கள் யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அப்போ கல்வியின் தலைமை பீடமாக இருக்கிற, கல்வியின் கோமானாக சீமானாக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் பிரார்த்தனை செய்யும்படி, கல்விக்காக வேண்டி பிரார்த்தனை கேட்கும்படி சொல்லி இருக்கிறான் என்றால், நாம் எம்மாத்திரம் என்பதை மனதில் வைத்து சகோதரர்களே கல்விக்காக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய முதல் வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக், நபியே படைத்தவன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக. அதே போன்ற ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்கிற அந்த வசனத்தையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி கொடுத்திருக்கிறான். உலகத்திலே வாழுகிற மக்களில் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருகிறானோ, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தர வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு, மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை தர வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க கல்வி என்ன செய்வான், உயர்த்தி கொடுப்பான். பண்பு சகோதரர்களே, தாவா களத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கல்வியை சேகரிக்கிற விஷயத்தில் நாம் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறோம். வயதை பற்றி கவலைப்படாதீர்கள், வயதாகிவிட்டதே, இனிமேல் போ நாம் ஒரு உஸ்தாதுக்கு முன்னால், ஒரு மொல்லிமுக்கு முன்னால் நின்று படிக்க வேண்டுமா என்று நினைக்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பிறகு வந்த காலத்திலும் சரி, எத்தனையோ நபித்தோழர்களும் எத்தனையோ நல்லடியார்களும் 40 வயதுகளை தாண்டியதற்கு பிறகெல்லாம் அவர்கள் கல்வி தேடக்கூடிய பாதையிலே, கல்வி தேடக்கூடிய பணியிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான், கல்வியை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த கல்வியில் ஈடுபடக்கூடிய அந்த தன்மை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அபு முஸல் ஆஷாரி ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, அல்லாஹ் எந்த நேர்வழியையும் எந்த இல்மையும் எனக்கு கொடுத்திருக்கிறானோ அதற்குரிய உதாரணம் என்ன தெரியுமா, கமசலில் கைசில் கசீர், அதிகமான அடைமடைக்கு ஒப்பானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஹிதாயத், இந்த நேர்வழி, இந்த மார்க்க ஞானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அருட்கொடையாக இருக்கிற, அல்லாஹ்வின் அருள் மழையாக இருக்கிற அந்த அடைமழையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புமைப்படுத்துகிறார்கள். அந்த அடைமழை என்ன செய்யும், அஸாப அருதன், ஒரு நிலத்திலே வந்து விழுகிறது, ஃபகான மின்ஹா, அந்த நிழலில் சில, நகியத்துன் கபிலத்தில் மாஆ, தண்ணீரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கக்கூடிய நல்ல நிலம், ஃபம்பததில் கலா வல் உஸ்பல் கதீரா, அந்த நிலத்தில் அந்த தண்ணீர், அந்த மழை நீர் வந்து விழுந்த காரணத்தினால் அது அந்த தண்ணீரை தேக்கி வைத்து புற்களையும் புண்டுகளையும் முளைக்கச் செய்கிறது. வகானச் மின்ஹா அஜாதிபு, அதே நிலங்களில் சில வறண்ட நிலங்கள் உண்டு, அம்சகத்தில் மாஆ, அந்த வறண்ட நிலம் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்கிறது, ஃபனஃபா அல்லாஹு பிஹன் நாஸா, அந்த இடத்திலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது, அதனால் மக்கள் அங்கே வருகிறார்கள், அந்த தண்ணீரை பருகுகிறார்கள், தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீரை புகுட்டுகிறார்கள், விவசாய நிலங்களுக்கு அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது பள்ளமாக இருக்கக்கூடிய வறண்ட பிரதேசங்கள் தண்ணீர் தேங்கிக் கொள்ளும், அந்த தண்ணீர் என்ன செய்யலாம், தாகத்தோடு வரக்கூடிய மக்கள் அந்த தண்ணீரை பருகிக் கொள்ளலாம், தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீரை கொடுக்கலாம், அதே போன்று அவர்கள் விவசாயம் செய்யும் போது விவசாய நிலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த நீரை உபயோகம் செய்து கொள்ளலாம். அஸாபத் மின்ஹா தாயிஃபத்துன் உக்ரா, இன்னும் சில நிலங்கள் உண்டு, இன்னமாகிய கியானுன், அது வெறுமனே கற்பாறைகள் தான், லா யும்ஸிகும் மாஅன், அது தண்ணீரை தேங்கி வைக்காது, வலா தும்பிது கலஅன், புற்களையும் பூண்டுகளையும் முளைக்க செய்யாது, ஃபதாலிக மஸலு மன் ஃபகஹ ஃபி தீனில்லாஹி வநஃபஅஹு மா பஸனி அல்லாஹு பிஹி ஃஅலிம வஅல்லம. ஸூத்ரா சொல்றாங்க, இதுதான் மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்குரிய உதாரணம். அல்லாஹு எதை கொண்டு என்னை அனுப்பி வைத்தானோ அதை கொண்டு தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கிறானே, பயன்பெறுகிறானே, அவனுக்குரிய உதாரணம். அதே போன்ற அந்த கற்பாறைகளுடைய உதாரணம் என்ன தெரியுமா, அவன் கற்பாறைகளுக்கு ஒப்பானவன், தானும் அந்த உபதேசத்தை கேட்டுக்கொள்ள மாட்டான், அவனால் பிறரும் பயன்பெற மாட்டார்கள். இதுதான் என்னுடைய நேர்வழியை, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாதவனுக்குரிய உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு உவமையை, உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய கண்களால், அன்றாட நம்முடைய கண்களால் எதை கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த சாதாரண ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், உதாரணமாக சொல்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் எங்கே போனாலும் இந்த உலகத்தின், அல்லாஹ்வுடைய பூமியின் ஏதாவது ஒரு நிலத்தில் அவன் கால் வைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலத்தில் கால் வைக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்போ மனிதனுடைய வாழ்வில் மண் என்பது அவ்வளவு மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் உதாரணத்திற்கு கூட சொல்வார்கள், மண்ணிலே போட்ட காசும் பொன்னிலே போட்ட காசும் வீண் போவாதும்பாங்க. அந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்வில் மண் என்பது மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த நிலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாக பிரித்து, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, மார்க்க கல்வியை கற்றுக் கொள்கிறாரோ, பிறருக்கு கற்பிக்கிறாரோ, அவருக்குண்டான அந்த உதாரணமாக நல்ல நிலங்களை ஓமையாக்கி, யார் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, மார்க்க கல்வியை ஏற்க மாட்டேன் என்கிற பிடிவாதத்திலே இருக்கிறானோ, ஏற்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கற்பாறைக்கு உதாரணமாக காட்டினார்கள். அதனால் தான் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்விக்குரிய சிறப்பாக ஏராளமான சிறப்புகளை சொன்னார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே யாருக்கு உண்மையான மார்க்க கல்வி இருக்கிறதோ, மிகச் சிறப்பான முறையில் இல்மை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஏராளமான பலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கெல்லாம் ஷேக் அல் அல்பானியை பற்றியோ, ஷேக் அல் உசைமீன் அவர்களை பற்றியோ, ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றியோ பேசாமல் யாருமே இல்லை. ஏன் இவ்வளவு பேசுகிறோம் அவர்களை குறித்து? அஹ்லு சுன்னாவாக இருக்கக்கூடிய உண்மையான குரானையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கொள்கையில் இருக்கிற எல்லோரும், இந்த இமாம்களது, இந்த உலமாக்களது, இந்த ஐமாக்களது, இந்த மார்க்கத்தினுடைய முஜத்திதிகளாக கருதப்பட்டவர்களது வாழ்க்கையின் சரிதைகளை எதற்காக வேண்டி குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், அவர்களால் இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பலன்கள் அப்படி. நாம் எல்லாம் ஷேக் அல் அல்பானி என்று சொன்ன உடனேயே அவர்களுடைய ஃபத்வாக்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அவர்களை பற்றி பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இதே ஷேக் அல் அல்பானி எந்த அளவிற்கு தங்களுடைய சமுதாயத்திலே சிரமங்களை தாங்கியிருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்றைக்கு கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலே நாம் சிரமமே அடையாமல் இருக்கிறோம் சகோதரர்களே. இலவசமாக நம்மை தேடி வரக்கூடிய கல்வியை கூட இன்றைக்கு உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்படி இலவசமாக எந்த முயற்சியும் நாம் செய்யாமல் நம்மை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கல்வியை கூட ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு மனநிலை இல்லை. ஆனால் இந்த உலமாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே நின்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹிற்காக வேண்டி சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஷாம் தேசத்திலே, சிரியா தேசத்திலே இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இருக்கும் காலம் எல்லாம் ஹலப் என்கிற பகுதிக்கும், ஹமாத் என்கிற பகுதிக்கும், இதுலப் என்கிற பகுதிக்கும் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருப்பார்கள். ஷேகோடு கலந்த, பங்கு பெற்ற அவருடைய ஆதரவாளர்களில் ஒருவர் அவர் அடைந்த சிரமத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அன்ன ஷேக் கான யதீஹிம் குல்ல உஸ்பூஇன் அலா தர்ராஜா ஹவாயியா. டூ வீலரில் வருவார்களாம் ஷேக் அவர்கள், இருசக்கர வாகனத்திலே மக்களை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். அவர்கள் இருக்கின்ற பகுதிக்கும், அவர்கள் போய் அன்றாட பிரச்சாரம் செய்வதற்கு போகக்கூடிய பகுதியும் சுமார் 45 கிலோமீட்டர். நாள் ஒன்றுக்கு 45 கிலோமீட்டர் தர்ராஜா ஹவாயியா என்றால் காற்றில் பறக்கும் வாகனம், அதாவது இருசக்கர வாகனத்திற்கு சொல்வார்கள். அந்த வாகனத்திலே அவர்கள் அன்றாடம் அந்த வாகனத்திலே பிரயாணம் செய்து போய் மக்களுக்கு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை எதற்காக நாம் பார்க்கிறோம்? இப்படியெல்லாம் ஏன் அவர்கள் சிரமப்பட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்க வேண்டும்? ஏன் இப்படியெல்லாம் சிரமப்பட்டவர்கள் கல்வியை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வியை தேடுவதிலும் பிறருக்கு கொண்டு போய் கல்வியை சேர்ப்பதிலும் அவர்களுக்கு அளப்பரிய ஒரு ஆசையும் அளப்பரிய ஒரு ஆவலும் இருந்திருக்கிறது. ஏன் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மிக தெளிவாக தெளிந்து வைத்தார்கள் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்களிலேயே அழைப்பு பணி என்பதுதான் மிகப்பெரிய சேவை என்பது. அன்பு சகோதரர்களே, நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், நாம் வைக்கக்கூடிய ரமதானுடைய நோன்பாக இருந்தாலும், நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இவைகளெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்கிற சேவை என்ன? கடமை இருக்கு, சேவன் இருக்கா இல்லையா? நான் தொழுகிறேன், அதனால நான் ஒரு உயர்ந்த முஸ்லீம். முஸ்லீம் அவ்வளவுதான், உயர்ந்த முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஒரு உன்னதமான முஸ்லீம், இப்படி சொல்ல முடியாது. தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இவைகள் எல்லாம் நாம் அல்லாஹுவிற்கு செய்யக்கூடிய கடமைகள். இதை சாதாரணமானவனும் செய்யத்தான் வேண்டும். இவ்வளவு மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வளைகுடா நாடுகளிலே, அரபு நேசத்திலே, மக்கா அமைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிலே வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற நாம் எல்லாம் எல்லோரும் செய்யக்கூடிய அதே தொழுகையோடு, அதே நோன்பை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் என்ன ஒரு சிறப்பை நாம் இந்த மார்க்கத்திற்காக செய்து விட்டோம்? அப்போ மார்க்கத்திற்காக வேண்டி சிறப்பை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த இறைவனுக்காக கொஞ்சம் சேவைகளையும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சேவைகள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்பதிலும், அந்த கல்வியை பிறருக்கு கற்பிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் இவ்வளவு பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களை இன்றைக்கு பார்க்கிறோம், மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை பார்க்கிறோம் என்றால், இவைகள் எல்லாம் ஆரம்பத்திலே ஒரு சாதாரணமான நிலையில் துவங்கியதுதான். எதற்காக வேண்டி இத்தனை கல்வி நிறுவனங்களையும், இப்படிப்பட்ட கலாபீடங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? இதன் மூலம் பிற மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிதான் மக்களை அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை ஒரு போர்க்களத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கும் போது இதை சொல்லித்தான் அனுப்பி வைக்கிறார்கள். அலியே, லயின் யஹ்தியல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன் ஹுவ கைரும் லக்க மின் ஹுமுரின் நஅம். அலியே, உங்கள் மூலம் அல்லாஹ் ஒரே ஒருவனுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டால் அந்த நேர்வழி என்பது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்தாக அன்றைக்கு கருதப்பட்ட, மிகப்பெரிய வேல்யூபிள் திங்காக கருதப்பட்ட அந்த சிகப்பு நிற ஒட்டகத்தை விட, செந்நிற ஒட்டகத்தை விட உனக்கு சிறந்தது உன் மூலம் ஒருவனுக்கு ஹிதாயத் பெறுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த விஷயத்திற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் மூலம் யாருக்காவது போய் மார்க்க செய்தி சேர்ந்து விடாதா என்பதில் ஆசையோடும், அக்கறையோடும், கவலையோடும், ஆவலோடும் அவர்கள் இருந்தார்கள். நபிமார்கள், நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அவ்வளவு நிறைய படிக்கிறோமே, ஏன் அவர்கள் இவ்வளவு பாடுபட்டார்கள் என்றால், தங்களுடைய அந்த கல்வி ஞானம் யாருக்காவது போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு மிகப்பெரிய நபித்தோழர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே வரக்கூடிய ஒரு சுவையான செய்தி என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், குன்சு அன வஜாரும் லீமினல் அன்சார் ஃபி பனி உமையா. எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார், அவர் பனு உமையா வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தார். அவருக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்பாடு இருந்தது. நாங்கள் நபிகள் நாயகம் இடத்திலே முறை வைத்து போய் தங்குவோம். அவர்களுடைய வியாபாரத்திலே ஒருவரை ஷரீக்காக, பார்ட்னராக, பங்காளியாக சேர்க்கிறார். என்ன நிபந்தனையை போட்டு பங்காளியாக சேர்க்கிறார்? நாம் இன்றைக்கு நம்முடைய வியாபார நிறுவனத்திலே, வணிக நிறுவனத்திலே, பொருளாதார பண்டமாற்று முறையிலே ஒருவரை நாம் ஷரீக்காக, பார்ட்னராக சேர்க்கிறோம் என்றால் எப்படிங்க நம்ம வந்து கண்டிஷன் போடுவோம்? 60-40, 50-50, 30-70 முதல்ல இதை தான் பேசி முடிப்போம். அல்லது நீ எத்தனை நாள் வரணும், நான் எத்தனை நாள் வரணும், அதை பத்தி பேசி முடிப்போம். எது எதுல யார் யாருக்கு எவ்வளவு லாபம், ராயல்டி யாருக்கு, அதை பேசி முடிப்போம். யார் பேர்ல இந்த கம்பெனி நடக்கணும், யார் பேர்ல லைசன்ஸ் வாங்கணும், அதை பேசி முடிப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு உயிர் தோழராக இருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பனு உமையா கோத்திரத்தை சார்ந்த ஒருவரிடத்திலே ஒரு பார்ட்னர்ஷிப் போடுகிறார். அவரும் இவரும் சேர்ந்து வியாபாரத்திலே சேர்கிறார்கள். என்ன கண்டிஷன் தெரியுமா, என்ன நிபந்தனை தெரியுமா? வக்குன்னா நச்சனா வனபு நுசூல் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இருவரும் எங்களுக்குள் முறை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவோம். என்ஸிலு யௌமன் வ அன்ஸிலு யௌமன், அவர் ஒரு நாள் ரசூலுல்லாஹிக்கு போ, ரசூலுல்லாஹிடத்தில் போய் பாடம் படிக்க வேண்டும், அந்த நாளில் நான் வியாபாரத்திற்கு போவேன். நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹிடத்தில் சென்று பாடம் படிப்பேன், அந்த நாளில் அவர் வியாபாரத்திற்கு போக வேண்டும். ஃபஇதா நஸல்து ஜித்துஹு பிகபரி தாலிகல் யௌம மினல் வஹி, நான் எந்த நாளில் ரசூலுல்லாஹிடத்தில் பங்கெடுத்து பாடம் படிக்கிறேனோ அந்த பாடத்தை அவரை நான் சந்திக்கும் போது அவரிடத்தில் போய் சொல்லுவேன். அவர் எந்த நாளில் வந்து ரசூலுல்லாஹிடத்தில் தங்கி பாடம் படிக்கிறாரோ அந்த படித்த பாடத்தை என்னிடத்திலே வந்து சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு தன்மை முத்தாவீன்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். என்றைக்காவது முத்தாவின்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், நேளைக்கு நேற்று பயான்ல நான் கலந்துக்கல்ல, முந்தா நேத்து பயான்ல நான் கலந்துக்கல்ல, என்ன பயான் பேசப்பட்டது என்று எத்தனை பேர் பேசிக்கொள்வோம், பேசுறோமா? அப்படி பேசும் அன்றைக்குத்தான் நாம் ஒரு உண்மையான முத்தாவின். கல்வி நமக்கு மிஸ் ஆகிறது என்றால், ஒரு கல்வியின் வகுப்பை நாம் இழக்கிறோம் என்றால், எதையோ பெரிய லாபத்தை இழந்ததை போல் மனது பதபதைக்க வேண்டும். ஆஹா, நேற்று நான் வகுப்பை மிஸ் பண்ணி விட்டேனே, நேற்று நான் வகுப்பை இழந்து விட்டேனே, நேற்றைய பாடம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே, உடனே போன் அடிச்சு அந்த பாடத்தில் என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, என்ன ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது, என்ன வரலாற்று சம்பவங்கள் சொல்லப்பட்டது, என்ன சட்டங்கள் விவாதிக்கப்பட்டது, அல்லது அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களா, அது எதுல வரும் என்கிற அந்த ஒரு தபாதுல், அந்த ஒரு கருத்து பரிமாற்றம் முத்தாவின்களுக்கு இடையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி ரீதியான கருத்து பரிமாற்றம், ஆனா இன்னைக்கு இது அல்லாம எல்லா கருத்து பரிமாற்றத்தையும் நம்ம செய்யறோம். எதை செய்ய வேண்டுமோ, எந்த கருத்து பரிமாற்றம் முத்தாவின்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டுமோ, தாவாவின் ஆதரவாளர்களாக, தாவாவின் களத்தை தோள்களில் சுமந்து நிற்கிற வீரர்களாக, தீரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே இந்த கல்வி பரிமாற்றம் என்பது இருக்க வேண்டும். இந்த கல்வி பரிமாற்றம் அவர்களுக்கு இடையிலே இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்புகள் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கம்பெனிக்கு அட்மின் மேனேஜரா இருக்கிறவங்களோ இல்லையா, எல்லாரும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மின். எல்லாரும் என்னது, ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஒவ்வொரு குறைந்தபட்சம் ஒரு 10 குரூப்புக்காவது அட்மின் ஆக, நான் தான் இதுக்கு அட்மின், நான் தான் இதுக்கு அட்மின். இன்னும் பெரிய கம்பெனியில் அட்மின் மேனேஜர் மாதிரி. அதுல கூட என்ன செய்யறோம் நம்ம, குரான் வசனங்களையோ ஹதீஸ்களையோ போஸ்ட் செய்தால் அதை யாரும் படிப்பதே இல்லை. பெரும்பாலும் இப்படி வரும்போதே கால் அல்லாஹு தாலான்னு ஆரம்பிச்சாலே அதை அனுப்பிச்சிடலாம். எப்படி அந்த ஹதீஸ்லயான அபி ஹுரைரத் ரதியல்லாஹு வந்தாலே அது படிக்கிறதே கிடையாது. ஹதீஸ் தானே, குரான் தானே, எதை திரும்ப கரெக்டா படி. யாராவது ஒரு தனிநபர் தாக்குதல் பற்றி ஒண்ணு வரட்டுமே, யாருடைய அந்தரங்க விஷயங்கள் பற்றியாவது செய்தி வரட்டுமே, ஃபுல்லா படிச்சுட்டு ஏன் இதை மக்கள் அனுப்புறாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அதுதான், ஃபுல்லா படிச்சுட்டு அதுவும் அந்த அந்த சோர்ஸ் ஃபைலுக்கு போயிருவான். வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும்தான் வரும், அது கரெக்டா எந்த லிங்க்ல வர்றதை பார்த்து அந்த லிங்கை இதுல இருந்து எடுத்து சர்ச் பார்ல அதை தூக்கி போட்டு இதுக்கு பின்னோட்டங்கள் என்னென்னலாம் வந்திருக்கு, இதுக்கு யாரெல்லாம் கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு 15-20 நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவரு எல்லாத்தையும் படிச்சுட்டு. அப்ப இந்த நிலைமைகள் நம்மிடத்திலே வர வேண்டும். முத்தாவின்களாகிய நாம் தனிநபர் தாக்குதலை பற்றியோ, தனிநபர் விமர்சனங்களை பற்றியோ, குறிப்பாக ஒருவருடைய ரகசிய விஷயங்களோ அல்லது ஒருவருடைய அந்தரங்க விஷயங்களோ அம்பலத்தில் வருகிறது என்றால், அதையெல்லாம் பார்ப்பதற்கோ, அதையெல்லாம் படிப்பதற்கோ, அது விஷயத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துவதற்கோ நமக்கு ஆர்வம் வரக்கூடாது. நாம் உண்மையான முத்தாவினாக இருந்தால் கல்வி ரீதியான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதில் நமக்கு ஆறுதல் வர வேண்டும், ஒரு ஆசை நமக்கு வர வேண்டும். இந்த விஷயத்தை குறித்து இந்த இமாம் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார், அந்த கருத்து இப்படி என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அப்படி எத்தனை பேர் சகோதரர் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் தன்னுடைய பார்ட்னரை, தன்னுடைய வியாபாரத்திலே பங்கு பங்காளியாக இருந்த அந்த பங்குதாரருக்கும் அவருக்கும் இடையில் அப்படிப்பட்ட ஒரு உளப்பூர்வமான உன்னதமான கல்வி ரீதியான தொடர்பு இருந்திருக்கிறது. அதனால் என் அருமை சகோதரர்களே, அன்பிற்குரிய முத்தாவினிங்களே, கல்வி விஷயத்திலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் அதிகமாக செலுத்துங்கள். கல்வி என்பது காணாமல் போகிற ஒட்டகம், அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, என்னுடைய பாக்கெட்டிலே விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கிறது, அதை எடுத்து நான் உங்களிடத்திலே கொடுத்து விட்டால் இனி அது எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். இப்படிதானா, உங்க பாக்கெட்டில் இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருளை தூக்கி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. எது கொடுத்தாலும் அப்படித்தான். ஆனா என்னிடத்திலே இருக்கிற கல்வியை நான் உங்களுக்கு கொடுத்தா, உங்ககிட்ட இருக்கிற கல்வியை தூக்கி நீங்க எனக்கு கொடுத்தா, என்கிட்டயும் இருக்கும் உங்ககிட்டே இருக்கும். அதனால் தான் கல்வி என்பது அழியாத பொக்கிஷம். உலகத்திலே எல்லாமே அழிந்துவிடக்கூடிய பொக்கிஷங்கள், உலகத்திலே இருக்கிற எல்லாமே அழிந்துவிடக்கூடிய நிலையில் தான் எல்லா செல்வங்களும் இருக்கிறது. ஆனால் அழியாத செல்வம், முடியாத செல்வம் இந்த கல்வி. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் கல்வி என்பதற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு வரலாற்றை படித்து பாருங்கள், எவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா. 10 வயதில் அவருடைய பொது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, 13 வயதில் மிக சிறந்த ஒரு இடத்தை அவர் பெறுகின்றார். ஆரம்பத்திலே பெருமானார் சல்லாஹு இடத்திலே வஹி எழுதக்கூடிய ஒருவராக போய் இணைந்து பெருமானார் சல்லாஹுலோடு இருந்து, பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் பெருமானாரோடு எப்போதும் இருக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் இருந்த போது கூட, தன்னுடைய சின்ன வயதிலே அந்த இளம் வயதில் தரை நரை வந்த தாடிக்காரர்களை எல்லாம் மிஞ்சி ரசூல்லாவுக்கு பக்கத்தில் போயிருந்தாங்க. அப்படியே வாழ்க்கையில டெவலப் ஆகிறாங்க. பெருமானார் சல்லாஹுலால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குத்தாபுல் வஹி நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தலைமை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். பெருமானார் சல்லாஹுலுடைய ஆணை கிடங்க யூதர்களுடைய மொழியை போய் கற்றுவிட்டு வருகிறார், கிறிஸ்தவர்களுடைய மொழியை போய் கற்றுவிட்டு வருகிறார். சுரியானி மொழி தெரிந்தவராக இருந்தார், ஹிப்ரு மொழி தெரிந்தவராக இருந்தார். யார்கிட்ட போய் படிச்சாரு, எந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்த்தாரு, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எப்படி அவர்களால் இருக்க முடிந்தது என்றால், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆர்வம். அன்பு சகோதரர்களே, இது நபி சஹாபாக்களுடைய காலத்தோடு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். என்னுடைய நண்பர்களில் ஒருவர் பஹ்ரைனிலே ஒருவர் இருக்கிறார், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவருடைய சொந்த முயற்சியில் இன்றைக்கு அவர் அரபி மொழி பேசுகிறார். அரபு பேசுறது பெரிய விஷயமா, நாங்களும் தான் பேசுறோம். நம்ம என்னங்க என்ன அரபி பேசுறோம், எல்லா எத்தலா பர்றாங்கிற அந்த அரபி இல்ல. அவர் பேசுற அரபி குரானுடைய அரபி, லோகத்துல அரபி முப்பது வருடம் நாற்பது வருடம் இருபது வருடம் இங்கு கழித்திருக்கிறோமே, ஒரு நாளை காட்டுங்க பார்ப்போம், இவர் கிராமட்டிக்கலாக அரபியை குரானுடைய அரபியை பேச கற்றுக்கொண்டான்னு நீங்க காட்ட முடியாது. அவ்வளவு அவ்வளவு சிம்பிளா காட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம அரபின்னு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த எல்லாவையும் எத்தலாவையும் பர்ராவையும் ரக்கம் செய்யாரா, இதைத்தான் இன்னைக்கு நம்ம அரபி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, முயற்சி செய்தால் முடியும். இப்படியே நம்மை போன்று முத்தாவினாக துவங்கியவர் தான் இன்றைக்கு தாயி இல்லாவிட்டால் அவர் தான் அங்க தாயி. இன்றைக்கு தாவா களத்தையே மஷாலா ரொம்ப பக்காவாக அவர் எடுத்து சென்று கொண்டு நடக்கிறார். அவருடைய சொந்த முயற்சியில் குரானை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்படுவீங்க, அவருடைய சொந்த முயற்சி மத ஏன்னா இதெல்லாம் பார்க்க முடியாத அதிசயம். ஆலிம்கள் ஆங்கிலம் பேசுவதும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அரபி பேசுவதும் இன்றைக்கு உலக அதிசயத்தில் ஒன்றாக பார்க்க வேண்டும். ஏன், இவன் ஒண்ணு தீனுக்கு போனா தீனுக்கு போயிடுறான், அவன் துனியாவுக்குன்னு போனா துனியாவுக்கு போயிடுறான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதாங்க. நம்முடைய உலமாக்கள் அந்த முன்சென்ற ஆலிம்கள் செஞ்ச பெரிய தவறே மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்ததுதான். இஸ்லாமிய ஷரியத் அப்படி பிரிக்கவே இல்லை. இஸ்லாமிய ஷரியத் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்றுதான் பிரிக்கிறது. ஒருவன் ஆலிமே படித்தாலும் எட்டு வருடம் பத்து வருடம் ஆலிம் அல்லாமாவாகவே மாறினாலும் கூட அந்த கல்வியை கொண்டு சரியான மன்ஹஜில் சரியான அகீதாவில் இல்லாமல் அந்த அகீதாவையும் மன்ஹஜையும் கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லாமல் மன இச்சையின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்லக்கூடியவனாகவோ தாயத்து தகடை ஊக்குவிக்கக்கூடியவனாகவோ ஷிர்கையும் பிதாத்தையும் ஹுராஃபாத்தையும் ஊக்குவிக்கக்கூடியவனாகவோ தர்காவையும் தரிகாவையும் ஆதரிக்கக்கூடியவனாகவோ இருந்தால் அவனுடைய மார்க்க கல்வி அவனுக்கு பயனில்லை. மார்க்க கல்வி தானே, எட்டு வருஷம் படிச்சார் தானே, பத்து வருஷம் படிச்சார் தானே, அது அவருக்கு பயனுள்ளதா பயனற்றதா சொல்லுங்க? பயனற்றது. ஒருத்தர் இன்ஜினியரையே படித்து முடித்திருந்தாலும், இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறார், எம்பி படித்து முடிக்கிறார், எம்டெக் படித்து முடிக்கிறார், எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறார், ஆனா அவருடைய சொந்த முயற்சியில் மார்க்கத்தை எறிந்து கற்றுணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான மன்ஹஜில் சரியான அகீதாவில் பிரச்சாரம் செய்கிறார் என்றால் இவருக்கு அது என்னது சொல்லுங்க? பயனுள்ள கல்வி. இதுதான் டெபினேஷன். பயனுள்ள கல்விக்கும் பயனற்ற கல்விக்கும் தான் டெபினேஷன். ஆனா அன்றைக்கு நம்ம ஆளுக போட்டதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த பக்கம் போனா ஒண்ணு இந்த பக்கம், அந்த பக்கம் போனா அந்த பக்கம். நான் நிறைய உரைகள் சொல்லியிருக்கிறேன், வச்சா குடிமி அடிச்சா மொட்டை, இந்த ரெண்டுக்கு நடுவுல கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையே இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களிடத்தில் இல்லை. எதோ பிடிச்சாலும் ஒரே புடி, முயலை தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் நிப்பான். டேய், நாலு கால் இருக்குதுன்னா உன்னை உடைச்சிட்டு இதோ மூணு கால் இருக்கும்பா. நம்ம ஆளுடைய நிலைமை எப்படி இருக்குது? தான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? மூணு காலு. எண்ணி பார்க்கணும், எப்ப நாலு இருக்க? கவலையே படாத, உன்னை உடைச்சிட்டா எத்தனை? இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கை எப்படி திசை திருப்பப்படும், எப்படி மாறும் என்று சொன்னார் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பார்வையாளர்களாகவே வந்து பார்வையாளர்களாகவே போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் எதிர்பார்த்த வெற்றியும் சமுதாய மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று சொன்னால், பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகின்ற முஸ்லீம்களானாலும் இப்படிப்பட்ட பயான் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம்களானாலும் 99% மக்கள் பார்வையாளர்களாகவே வந்து பார்வையாளர்களாகவே போய்விடுகிறோம். வர்றோம், எதுக்கு வந்தோம், எதுக்கு உட்கார்ந்தோம், என்ன விஷயங்களை தெரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டதை எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணோம், எப்படி நம்ம அப்டேட் ஆனோம், அப்படி நம்மை நாமே கொஞ்சம் சரிபடுத்தி சீர்படுத்தி முறைப்படுத்தி நெறிபடுத்தி பார்க்கும் போதுதான் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப அதனால தான் இந்த செய்தி முன்ன சாபித் 10-13 வயதில் தன்னுடைய பொது வாழ்க்கையை துவங்குகிறார். 25 வயது அவருக்கு நெருங்கும் போது சகோதரர்களே குர்ஆனையே ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை செய்து முடித்து காட்டுகிறார். 2 காலம் அவருக்கு அந்த டாஸ்க் ஒப்படைக்கப்படுகிறது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணியை அவர்களுடைய கிலாபத் சற்றேறக்குறைய நெருங்கும் தருவாயில் இருக்கும் போது முடித்து கையில் கொடுக்கிறார். 114 அத்தியாயங்கள் 30 ஜுசூக்களை ஒருங்கிணைக்கிற பணி என்றால் சாதாரணமான பணியா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதுவும் அவர் எப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த பணியை நிறைவேற்றினார்? குரானை மனனம் செய்த ஹாபிஸ்களை கூப்பிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து யார் யாரெல்லாம் அன்றைக்கு இருந்த உபகரணங்களில் குரானுடைய வசனங்களை எழுதி வைத்தார்களோ அந்த எழுத்து பிரதிகளை எல்லாம் கொண்டு வந்து இவங்க ஹார்ட்ல உள்ளதும் இந்த ஹார்ட் காப்பியா உள்ளதும் கரெக்டாங்கிறதெல்லாம் ஒப்பு நோக்கி பார்த்து சரி செய்து ஒன்று ஒவ்வொரு வசனங்களுக்கும் குறிப்பிட்ட சாட்சிகளை கொண்டு வந்து அவர் பரிசோதனை பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 2 காலங்களில் அதை செய்து முடிக்கிறார். அப்போ சமுதாயத்திலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் அவர்கள் இறந்தும் இன்னைக்கு நம்முடைய நினைவில் இறக்காமல் இருப்பவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சகோதரர்களே மார்க்கத்தை கற்ற உலமாக்களாகத்தான் இருந்திருக்கிறார். அதனால் தான் சிந்தித்து பாருங்கள், உலகத்திலே உலமாக்கனால் கிடைத்த நன்மைகள் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடித்தான் இவன் கண்டுபிடித்தான் என்று எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக முழுமையாக ஆரம்ப காலத்திலிருந்தே கண்டுபிடித்து கொடுத்தது நம்முடைய உலமாக்கள் தான். அதனாலதான் ஒரு யூத பேரறிஞர் இடத்திலே போய் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. அதாவது இப்ப ஒரு காலத்துல வந்து இந்த கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தது யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இஸ்லாமிய பேரறிஞர்களின் பெயர்கள் தான் வரலாற்றில் இடம் பிடித்தது. இப்னு ஹைசம், அதே போன்று இப்னு சீனா, மருத்துவ துறையாக இருந்தாலும், இயற்பியல் துறையாக இருந்தாலும், வேதியியல் துறையாக இருந்தாலும், சமூக துறையாக இருந்தாலும், அரசியல் துறையாக இருந்தாலும், சுகாதாரத்துறையாக இருந்தாலும், இன்னைக்கு எல்லாம் உலகத்துல பயன்படுத்துறோமே சோப்பு, இந்த சோப்பை முதன் முதல் உலகத்திலே கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் எகிப்திலே இருந்த இஸ்லாமிய அறிஞர்கள் தான். அதே போன்று இன்றைக்கு ஆபரேஷன் செய்வதற்காக வேண்டி மக்களை கொஞ்சம் மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்களே, அதை கண்டுபிடித்து கொடுத்தது நம்முடைய முஸ்லீம்கள் தான். இன்றைக்கு ஊசி போடுவதற்கு பயன்படுத்துகிறார்களே, அதை கண்டுபிடித்து கொடுத்தவர்களும் ஆரம்பத்திலே முஸ்லீம்கள் தான். அதே போன்று விமானம் சகோதரர்களே, அந்த விமானத்திற்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்களை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். இதெல்லாம் இவன் சொல்லவே மாட்டான். சும்மா சும்மா இந்த நியூட்டன், இந்த எதிர்ப்பு சக்தி, அந்த அதையே சொல்லி 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 நம்மளுக்கு பேரை சொல்லாம இந்த உலக அறிவியலாளர்களாக விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திட்டமிட்டு நம்முடைய முன்னோர்களின் சாதனைகளை எல்லாம் மறுத்து விட்டு மறைத்து விட்டு இன்றைக்கு வேறு ஏதோ காட்சியை பாட புத்தகங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாலுமே இந்த நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து இவர்களால் ஒரு பெயர் பட்டியலை வெளியிட முடியும் என்றால் அதில் 90% கண்டுபிடிப்பாளர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் தான். ஆனா பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த கண்டுபிடிப்புகள் அப்படியே ஸ்டாப் ஆகும். அதுக்கடுத்து கண்டுபிடிச்சவன் பேர் வர்றது பூரா பார்த்தா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களோ யூத மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கு. அப்போ சமீபத்திலே ஒரு பெரிய அறிஞரிடத்திலே போய் கேள்வி கேட்கப்படுகிறது, என்ன பாய், என்ன சார், ஒரு காலத்துல முஸ்லீம்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப முஸ்லீம்கள் யாரும் கண்டுபிடிக்கல, முஸ்லீம் அல்லாத யூதர்களும் கிறிஸ்தவர்களும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டுக்குமே காரணம் அவன் மார்க்கத்தை விட்டதுதான். ரெண்டுக்குமே காரணம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டதுதான். முஸ்லிம்கள் உண்மையாலும் குரானை பற்றி பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை பற்றி பிடித்து இருக்கும் காலமெல்லாம் இந்த மூலதனங்களை வைத்து எத்தனையோ மூலக்கூறுகளை சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். அவனுக்கு எதை எதையெல்லாம் காட்டக்கூடாதோ அதையெல்லாம் காட்டி கூட்டி அவனை மயக்கி அவனை ஒரு போதை நிலைக்கு கொண்டு போய் மார்க்கத்தை அவன் விட்டதன் விளைவு அவன் கண்டுபிடிப்புகளை விட்டான். இன்றைக்கு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே தங்களுடைய மத புத்தகங்களிலே மூழ்கி இருந்தார்கள். அவர்களுடைய மத புத்தகங்கள் என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு மூடப்பழக்க வழக்கங்களையும் அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய குர்ஆனை நாம் படிப்பதற்காக வது செய்வோம், ஆனால் அதாவது வது செய்வது என்பது கட்டாயம் அல்ல, ஒரு முஸ்தஹப்பாக ஒரு விருப்பத்திற்குரிய ஒன்றாக கருதப்படும். ஏன்னா நம்ம குர்ஆன் ஒரு புனிதமானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் போது அந்த புனிதத்திற்காக வேண்டி படிப்பதற்காக வது செய்வோம், ஆனால் அவர்களுடைய வேத புத்தகங்களை படிச்சா நம்ம வது செய்யணும். வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படிச்சா ஒழு சேரன் என்ன அர்த்தம், அவ்வளவு அசிங்கங்களையும் அவ்வளவு ஆபாசங்களையும் அவ்வளவு அருவறுப்புகளையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த வேதங்களை அவன் பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனால எதையுமே கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. இவன் உட்டவன குரான் அவன் பிடிச்சான், அவன் அதுல படிச்சு பார்த்து அதிலே பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு அவன் கண்டுபிடிப்புகளை தந்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இந்த குர்ஆனை இந்த மார்க்கத்தை விட்டதன் விளைவு அவர்களால் சமுதாயத்திலே ஜொலிக்க முடியவில்லை. நம்முடைய மார்க்கத்திற்கு வெளியே இருக்கிற அவன் மார்க்கத்தை விட்டதன் விளைவு அவன் இன்னைக்கு நிறைய வந்துட்டான். அதனாலதான் கண்டுபிடிப்பாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு அவனுடைய மத புத்தகங்களில் நம்பிக்கை இல்லை. என்னடா இது, எப்ப பார்த்தாலும் புரோகிதத்தையும் அசிங்கங்களையும் அவதூறுகளையும் அருவறுப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை நான் எப்படி வேதாகமாக, வேத காமங்களை எல்லாம் வேதாகமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் நினைத்ததை தூக்கி போட்டதன் விளைவு அவன் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே போன்று நம்ம ஆளு நம்முடைய மார்க்கத்தையும் வேதத்தையும் விட்டதன் விளைவு இன்றைக்கு இவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். அப்ப ரெண்டுக்குமே காரணம் அவன் அவன் மார்க்கத்தை விட்டது. பதினாலு அன்பு சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்தை எப்போது நாம் பிடிக்கிறோமோ, மார்க்கத்தின் வழியில் வாழ வேண்டும் என்று எப்போது நாம் நினைக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நம்ம வர முடியும். நாம் இருக்கக்கூடிய துறை மார்க்க கல்வியை தேடுவதற்கோ அழைப்பு பணியிலே ஈடுபடுவதற்கோ ஒரு தடை என்று நினைக்காதீர்கள். நம்மை விட மிகப்பெரிய துறையை தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாம் மார்க்கத்திலே ஜொலித்து விளங்கியிருக்கிறார்கள். இப்னு சீனா வரலாற்றை படித்து பாருங்கள், மருத்துவ மேதை ஆனால் அவர் ஒரு தாயி. இப்னு அல் ஹைசம் மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் ஒரு தாயி. யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே முற்கால முஃபஸிர்களாக, முஹத்திஸ்களாக, உலமாக்களாக, உதவாக்களாக, ஃபுகாஹாக்களாக இந்த சமுதாயத்திலே சிறந்து சேவை செய்தார்களோ அவரவர்கள் அவரவர்கள் துறையிலே இருக்கத்தான் செய்தார்கள். நம்ம ஊர்ல கொளுத்து வேலைன்னு சொல்லுவோம் தெரியுமா, கொளுத்து வேலை. கொளுத்து வேலைன்னா என்னது, என்ன சொல்லுவீங்க இதுக்கு? இந்த மேஸ்திரிக்கு அந்த அந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் எடுத்து போடுவாங்களே, அது போன்ற துறையில் இருந்தவர்கள் கூட சமுதாயத்திலே மிகப்பெரிய அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். சமீபத்திலே பேரறிஞர் மன்னா உல் கத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலூமுல் குரான் என்கிற கல்வியிலே, உலூமுல் குரான் என்கிற கலையிலே கரை தொட்டவர் அவர். கத்தான் என்பது என்ன தெரியுமா, பாரம்பரியமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில். குத்தன் அப்படின்னா பஞ்சு, உங்களுக்கு தெரியும் குத்தன், குத்தன்னா என்னது, பஞ்சு. அந்த பஞ்சை நெய்யக்கூடிய பணியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு உலூமுல் குரானின் மாபெரும் மேதையாக திகழ்ந்தார். அதனால் நம்ம என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறை தாவாவிற்கோ கல்விக்கோ தடையாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். அதெல்லாம் தாடி வைத்தவர்கள், இந்த வெள்ள சௌபை போட்டவர்கள், ஜாலியாத்திலே இருப்பவர்கள், அவர்களுடைய வேலை என்று நினைத்து விடாதீர்கள். வேண்டுமானால் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிலே இருக்கலாம், ஆனா கடமை என்று வரும்போது நம்ம எல்லாருக்கும் தான். நாளைக்கு அல்லா மறுமையிலே போய் நின்று ஜாலியாத்திலே வேலை பார்த்தவர்களா ரைட் சைட்ல வந்து நில்லுங்க, இன்ஜினியர்களா இருந்தவங்களாம் போய் லெப்ட் சைட்ல நில்லுங்கன்னு நிச்சயமா சொல்ல போறதில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றவாளிகள் நல்லோர்கள் என்று அப்படித்தான் அல்லாஹ் பிரிச்சு வைப்பானே தவிர, முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று அப்படித்தான் பிரிச்சு வைக்க போறானே தவிர, சொர்க்கவாசிகள் நரகவாதிகள் என்று அப்படித்தான் பிரித்து வைக்க போகிறானே தவிர, அல்லாஹ் நம்முடைய துறைகளை வைத்தோ நம்முடைய டிபார்ட்மெண்ட்களை வைத்தோ நிச்சயம் அல்லாஹ் பிரிக்க போகுது. இப்ப மார்க்க கல்வியை தேடுவது என்பது, அழைப்பு பணிகளை ஈடுபடுவது என்பது நாம் அனைவர்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை. அதனால் தான் முன்பொரு முறை உங்களோட நான் உரையாடும் போது முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹுடைய வரலாற்றிலே கொஞ்சம் சொன்னேன், கொஞ்சம் நாம் அதிகமாக வரைபட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 18 வயதில் இஸ்லாத்திற்கு வந்த முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னமேயே அக்கபா உடன்படிக்கைகளை எல்லாம் கலந்து கொண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டு, மக்கா வெற்றி, தபூக்கு யுத்தம் போன்ற பெரிய பெரிய யுத்தங்களில் எல்லாம் தன்னுடைய தனிப்பெரும் திறமைகளை காட்டி, அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் போன்றோருடைய ஆட்சி காலத்தில் ரழியல்லாஹு அன்ஹு மஜ்மயின் சிறிய தேசத்தின் ஒரு ஆளுநராக இருந்து ஒரு கட்டத்திலே ஷாம் தேசத்திற்கு அமீராக விளங்கி வாழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சிறப்பு கொண்டவர். ஆனால் அவருடைய இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா, அபு இத்ரீஸ் அல் ஹௌலானி ரஹிமஹுல்லா தாபியின்களின் முக்கியமானவர், அவர் தன்னுடைய கண்ணால் முஆத் இப்னு ஜபல் அவர்களை பற்றி கண்டதை பற்றி சொல்கிறார். அதைத்து மஸ்ஜித் திமஷ்க், நான் டமாஸ்கஸிலே இருந்த திமஷ்க் மாகாணத்திலே இருந்த ஒரு பெரிய பள்ளிவாசலுக்கு வந்தேன். அந்த நேரம் என்பது சிரியா வெற்றியில் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரமாக இருந்தது. அந்த நேரத்திலே ஃபைதா ஹல்கத்துன், அங்கே ஒரு பெரிய கல்வி சபை இருக்கும். ஹல்கத்துன், ஹல்கத்துனா என்ன, ஹல்காவாக வட்டமாக வட்டமிட்டு மக்கள் அமர்ந்திருப்பார்கள். ஃபீஹா குஹூலுன் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சபையிலே யார் இருப்பார் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குஹூல்கள், குஹூல்கள் என்றால் வாலிபத்துக்கும் வயோதிகத்திற்கும் இடையே இருப்பவர்கள். வாலிபத்தை நம்ம ஷாப் அப்படிங்கிறோம், அப்படிதானா, ஷாப் அப்படின்னா வாலிபன், ஷேக் அப்படின்னா வயசானவங்க. இப்போ நம்ம தாய்கள் எல்லாம் பார்த்து ஷேக் ஷேக்னு சொல்லி அவங்களை வயசான ஆட்களாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யறது. அந்த ஷாப்பிற்கும் ஷேக்கிற்கும் இடைப்பட்ட அந்த அந்த பருவத்தில் ஒரு 40-45 ஒரு சரியான வயது. அது உண்மையிலேயே உலகத்தை பற்றி மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 40 வயது வேண்டும். 40 தொடும்போது தான் 4 விஷயம் நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப அந்த குகுல் 40 தாண்டிய 45 தாண்டிய தாடி நரைத்த எல்லோரும் அந்த சபையிலே இருக்கும்போது முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அந்த சபைக்கு வரும்போது, சஹாபாக்களிலே மூத்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வரும்போது அபு இத்ரீஸ் அல் ஹௌலானி ரஹிமஹுல்லா தொடர்கிறார்கள், இரண்டு கண்களிலும் சுருமாவிட்ட ஒரு இளைஞரை நான் பார்த்தோம். அந்த பெரியவர்களுக்கு மார்க்க விஷயத்திலே மார்க்க விவகாரங்களிலே புரிந்து கொள்வதற்கு சந்தேகம் வரும் போதெல்லாம், அவர்களுக்கிடையே ஒரு சர்ச்சைகள் இஃத்திலாப் வரும் போதெல்லாம், அவர்கள் அந்த மசாலாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு இளைஞரிடத்திலே சுருமா இட்ட திட்டகாத்திரமிக்க ஒரு இளைஞரிடத்திலே அவர்கள் வந்து மார்க்க சந்தேகங்கள் கேட்பார்கள். திருப்பி பார்த்தால் அவர் யார் என்று பார்த்தால் அங்கே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அபு இத்ரீஸ் அல் ஹௌலானிக்கு அவர் தான் முஆத் இப்னு ஜபல் தெரியல. அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல நான் பார்த்து கேட்டேன், மன் ஹாதா, யார் இவரு, இவ்வளவு பெரிய பெரிய மக்கள்லாம் போய் அவர்கிட்ட மார்க்க சட்டம் கேட்கிறாங்களே, அதுவும் ரசுல்லாவிடத்திலே பாடம் படித்த கிபாரு சஹாபா போய் மார்க்க சட்டம் கேட்கிறார்களே, யார் அவர், தஜப் அபு இத்ரீஸ், அவர் யார் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அபு இத்ரீஸ் அல் ஹௌலானி ரஹிமஹுல்லா ஆச்சரியப்படுகிறார்கள், அவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க, யார் அவரு, எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டு, அதுதான் அதுதான் இங்கே அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறோம். இங்கே நாம் அழுத்தி சொல்ல ஆசைப்படுவது அட ஒரு மாகாணத்திற்கே அமீர், சாதாரணமான போஸ்டிங்காங்க, ஹலீஃபாவிற்கு அடுத்தபடியாக மதிக்கப்பட்ட ஒரு போஸ்டிங் இந்த அமீர் என்கிற அந்த போஸ்டிங். அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற அவருக்கு மார்க்கத்தை தேடுவதோ தான் தேடிய மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதற்கோ அவருக்கு என்ன செய்யவில்லை, அவர்களுடைய அந்த அந்த பிசினஸ் ஒரு காரணமாக இல்லை. ஆனால் நம்ம செய்கிற பிசினஸ் நமக்கு காரணமாக இருக்கு. அதனால தூக்கி போடுங்க சகோதரர்களே, அதுக்காக நீங்க சம்பாதிக்க வேண்டாம், கடையை இழுத்து மூடுங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியத்தோடு சம்பாதிங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி நம்ம நிறைய சம்பாதிச்சாதான் நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்திலே கல்வி தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரு பக்குவம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்கிறீர்களோ, குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து கொள்கிறீர்களோ, குர்ஆனுடைய கல்வி நம்மிடத்தில் இருக்கிறதோ உண்மையில் வாழ்க்கையை நமக்கு வளர்ச்சி வரும். அதனால்தான் பலமுறை நான் நம்முடைய மக்களிடத்திலே இப்படி உறவாடும் போது கேட்பது என்னுடைய வழக்கம், யாரிடத்திலாவது நம்மளே ஒருவர் வந்து சூரத்துல் அனாமினுடைய சுருக்க உரையை சொல்லுங்கள், நம்மளால டக்குன்னு சொல்ல முடியுமா? குர்ஆன்ல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு, அதுல இந்த அத்தியாயத்தினுடைய கருத்து என்ன சொல்லுங்க என்று கேட்டா டக்கு நம்மளால சொல்ல முடியுமா? குறைந்தபட்சம் சகோதரர்களே, குர்ஆனுடைய கல்வியாவது நம்முடைய சிந்தனையில் நிறைய இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் டைரி இருக்கணும். போன் நம்பரை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு டைரி வச்சிருக்கிறோமா இல்லையா? நிறைய பேர் அவன் யூசர் நேம் பாஸ்வேர்டை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு டைரி வச்சிருக்கிறோமா இல்லையா? ஏன்னா அவ்வளவு யூசர் நேம் அவ்வளவு பாஸ்வேர்டு இன்னைக்கு எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றோம். இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், இந்தியாலே நமக்கு மூணு அக்கௌண்ட் இருந்தா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நெட் பேங்கிங் அதுக்கு யூசர் நேம், அது அதுக்கு பாஸ்வேர்டு, இது ஜிமெயிலுக்கு, இது யாஹுக்கு, அது ஹாட்மெயிலுக்கு, அது ஃபேஸ்புக்குக்கு, இது ஃபேஸ்புக்லயே இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடி இருந்தா அதுக்கு, அது எவ்வளவு தெளிவாக மெயின்டைன் பண்றோம், மெயின்டைன் பண்றோமா இல்லையா? இந்த ஊரிலே வெளிநாட்டிலே வந்து இருந்து கொண்டு கூட இந்தியாவினுடைய சிம் கார்டை எவ்வளவு திறமையா ஆக்டிவேட் பண்றோம், எவ்வளவு திறமையாக அதை பயன்படுத்துகிறோம், ஏன் கான்டாக்ட் விட்டு போக கூடாது? அதிலெல்லாம் நம்ம தெளிவை காட்டும் போது ஏங்க குர்ஆனுடைய கல்வியை சேகரிப்பதில் காட்ட முடியாது? நிச்சயம் காட்டலாம். குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த பயான்களை எல்லாம் வகுப்புகளாக மாற்றுங்கள். இன்றைக்கு மக்கள் நம்ம பயான்களை ரசிக்கத்தான் விரும்புகிறோமே தவிர, எதுகை மோனையோடு ஏற்ற இறக்கத்தோடு உரத்த சத்தத்தோடு பேசப்படுகின்ற பயான்கள் தான் இன்றைக்கு நம்மை ஈர்க்கிறதே தவிர, வகுப்புன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் இறங்கிருது எது ஆர்வம். அதனால் அன்பு சகோதரர்களே, வகுப்புகள் முறைப்படுத்தப்படும் போதுதான், வகுப்புகள் நெறிப்படுத்தப்படும் போதுதான், இந்த பயான்கள் எல்லாம் வகுப்புகளாக மாறும் போதுதான் உண்மையிலேயே கல்வியை நாம் சேகரித்தவர்களாக, அந்த கல்வியை நம்முடைய தாவாக்களத்திலே அப்ளை செய்தவர்களாக கருதப்படும். அதே போன்று பாருங்கள், அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய ஃபுகஹாக்களுக்கெல்லாம் ஃபகீஹுல் ஃபுகஹா, மார்க்க மேதைகளுக்கெல்லாம் மேதை என்று அறியப்பட்ட, அல் பஹ்ரு வல் ஹிப்ரு, மார்க்கத்தினுடைய ஞானி, மார்க்கத்தினுடைய கடல் என்று கருதப்பட்டவர், இவ்வளவு பெரிய சிறப்புக்கு அவர் எப்போ வராரு சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் நிறைய படிக்கிறவன் ரதியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அன்னார்களது வயது 14. அபு அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களுக்கு 14 வயசு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. ஆனா எத்தனை ஹதீஸ் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம 14 வயசு பையனுக்கு பேண்டே போட தெரியும், அந்த அளவுக்கு தான் நம்ம நிலைமையில உட்கார்ந்துருக்கிறோம். 14 வயசு பையனுக்கு இன்னைக்கு எது சாதாரணமாக தெரிய வேண்டுமோ அது கூட தெரியாமல் இருக்கிறது. 14 வயசு பையனை நீங்க பக்கத்தூருக்கு தனியா இன்னைக்கு டிராவலுக்கு அனுப்ப முடியாது, 10 கிலோமீட்டர் நீங்க அவனை தனியா அனுப்ப முடியாது, பதறோம், பயப்படுறோம், என் பையனுக்கு 14 வயசு தான் ஆச்சுங்கிறோம். இப்படிதானங்க, 14னா கிட்டத்தட்ட 10வது வகுப்பு படிக்கிற பையன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுக்கு வெறும் 14 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு புறப்படுவதற்கு சுமார் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு, மிகச்சரியாக சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 வருடம் இருக்கும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். ஆனா எவ்வளவு கல்வியை அவர் தாங்கி நின்றார், எவ்வளவு பெரிய கல்வியை அவர் தாங்கி நின்றார். அவரை குறித்து வரக்கூடிய ஒரு செய்தி சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்களே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு த பத்ரியீன்கள் பங்கு பெற்ற பெரிய பெரிய மக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போவாங்க. சஹாபாக்களே கேட்டகரி இருந்துச்சு, கேட்டகரினா அது வயதை வைத்தும் மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த சேவையை வைத்தும் சஹாபாக்கள் கொஞ்சம் அவர்கள் அவர்களுக்கு இடையில் இனம் காட்டப்பட்டார்கள். அது ஒரு மதிப்பிற்காகவோ அல்லது கூடுதல் கௌரவத்திற்காகவோ அல்ல, அது ஒரு இனம் காட்டப்பட்டார்கள், அடையாளம் காட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், எப்படி நல்ல வசனம் அது, அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து ஹிஜ்ரத் செய்தார்களே அவர்களும், மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று செலவு செய்கிறார்களே அவர்களும் சமம் அல்ல அப்படிங்கிற மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். அப்போ சஹாபாக்கள் கேட்டகரி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதுல பத்ரியீன்கள் இருக்கக்கூடிய சபையில் பெரும்பாலும் சிறு பிள்ளைகள் போவதற்கு யோசிப்பார்கள். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ அந்த பத்ரிகள் இருக்கிற சபைக்கு வந்தாலும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு கூட்டு வருவாங்க. இது அவர்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் வருகிறது. என்னப்பா இது, சின்ன பசங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்களே, பத்ரியீன்கள் இருக்கிற மஷாயிகு பத்ர், பத்ரினுடைய பெரியவர்கள் இருக்கிற சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நம்மளை கூட்டு வந்துரு, இவரை கூட்டு வராங்களே அப்படின்னு உடனே அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க உமர் அவர்கள் இடத்திலே, உமரே இவர் வயதுத்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த பெரியவர்கள் இருக்கிற சபையில் இவரையே நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிறீர்களே அப்படின்னு உடனே உமர் அலி சொல்லுவாங்க, எப்பவுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலை சொல்லாக சொல்வதை விட செயலாக சொல்லுவோம், பதில வந்து நம்ம சொல்லாக சொல்வதை விட செயலாக சொன்னா தான் அதுல கொஞ்சம் எஃபெக்ட் கூட இருக்கும். உடனே என்ன செய்யறாங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. இவர் வயதத்தை எல்லாத்தையும் வர வச்சு, பெரியவங்களையும் வர வச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸையும் வர வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படிங்கிற அந்த அத்தியாயம் இறங்குது. இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டி இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் அந்த அத்தியாயம் சொல்ல வரக்கூடிய லிட்ரேச்சர் மீனிங், அது அந்த வசனம் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை மையமாக வைத்து விளக்கம் சொல்லுகிறார்கள். இது அல்லாஹ் நபிசல்லாசருக்கு கொடுக்கவிருக்கிற பெரிய வெற்றியை பற்றி பேசுகிறது, இஸ்லாமிய மார்க்கம் பரவும் அதை பற்றி பேசுகிறது. ஏன்னா அந்த வசனத்துல அதுதான் வருது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது, மக்கள் இந்த அல்லாஹ்வின் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்போ அல்லாவை நீங்கள் புகழுங்கள், அப்போ அல்லாவை நம்ம புகழணும் அப்படிங்கிறத பத்தி பேசுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்ன உடனே எல்லா சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா இப்னு அப்பாஸை பார்த்து, இப்னு அப்பாஸே அச்சகுலு மிஸ்லமா யகுலு ஹாவுலாயி, இப்னு அப்பாஸே நீங்களும் இவர்கள் சொன்ன இதைத்தான் சொல்லுகிறீர்களா, இதில் வேற ஏதேனும் கூடுதல் அர்த்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாத பதில சின்ன பிள்ளை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த அத்தியாயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி பேசுகிறதுங்க. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. பாருங்க, இதுதான் சகோதரர்களே மார்க்கத்தினுடைய ஞானம். கனி இருக்க காய் கவர்ந்தற்று, கனிகள் எல்லாம் சில கட்டத்திலே இருந்தாலும் சில நேரத்திலே காய்கள் கவர்ச்சியாக இருக்கும். அப்போ மூத்த சஹாபாக்களுக்கு கூட தெரியாத அந்த விஷயத்தை ஒரு இளைய சஹாபி, 14 வயதை கூட தாண்டாதவர், ஹிஜ்ரத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்புதான் பிறந்தவர், அப்படிப்பட்ட ஒரு நபி தோழருக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதுதான் சகோதரர்களே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு எல்லா ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுக்கு சிறந்த இடம் இருந்தது. எல்லா நபி தோழர்களும் மூத்தவர்கள் எல்லாம் மதித்த ஒருவராக அவர் இருந்தார். காரணம், அவரிடத்திலே கல்வி ஞானத்தை அல்லாஹ் மிகுதியாக கூடுதலாக கொடுத்திருந்தார். அதனால் அன்பிற்கினிய முத்தாவினங்களே, தாவா களத்திலே ஆர்வத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்த ஆர்வம் நம்மிடத்திலே மங்கி போகக்கூடாது, நம்முடைய உழைப்புகள் பங்கு போடப்படக்கூடாது. தாவாவிற்காக உழையுங்கள், மற்ற விஷயங்களுக்காக உழைப்பதற்கு 1000 பேர் கிடைப்பார்கள், ஆனால் தாவாவிற்காக உழைப்பதற்கு 6 பேர் கூட கிடைக்க மாட்டார்கள். உண்மையில 1000க்கு 6 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. ஏன், இதுல உழைச்சா என்ன கிடைக்க போகுது, இங்க உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஒரு மன திருப்தியை விட உலக ரீதியாக ஒரு விஷயம் வேண்டுமானால் என்ன கொஞ்சம் ஒரு மன ரீதி ஆங்காங்கே கொஞ்சம் ஒரு சில அங்கீகாரங்கள் தான் கிடைக்குமே தவிர, மற்றபடி உலக ரீதியான எந்த லாபங்களுக்கும் உலக ரீதியான எந்த ஆசைகளுக்கும் ஆட்படுத்தப்படாமல் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முழுக்க முழுக்க மறுமை, முழுக்க முழுக்க மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பதற்கான ஒரு சேகரிப்புகளாகவே சேமிப்புகளாகவே கருதப்படுகின்ற இந்த தாவாவிற்கு ஆட்கள் கிடைப்பது அரிது. அதனால் அன்பு சகோதரர்களே, உள்ளூரில் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அழைப்பு பணி என்கிற விஷயத்திற்கு நீங்கள் அதிகமான கவனத்தை தர வேண்டும். அழைப்பு பணி என்று சொல்லும் போது நீங்கள் ஆர்வத்தோடு இறங்க வேண்டும். இதிலே நீங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கவே செய்யாதீர்கள். என்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குத்தான் நம்ம இதுல இருந்து கொஞ்சம் நம்முடைய மஞ்சிலா இறங்கும். தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய அறிஞர், இங்கு இருக்கக்கூடிய ஷேக் பின்பாஸ் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் பெற்றவர், இன்று வரைக்கும் அவருடைய பகுதியிலே அவர்தான் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் அவங்க ஊருக்கு பிரச்சாரத்திற்கு போனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவர் டூர் வீலர்ல எங்களை பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போவார். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அவர் ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கு நோட்டீஸோ போஸ்டர் அடிச்சாங்கன்னா அவர் பக்கத்து ஊருக்கு பிரச்சாரத்திற்கு போனா தான் கையில தாம் பையில அந்த போஸ்டர் போட்டு எடுத்துக்கிட்டு போவார். அதனால் தான் இன்றைக்கு அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே நம்ம கண்களாலேயே பார்க்கிறோம் தாவாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பரக்கத். அதனால போஸ்டர் ஊட்டுறது என் வேலையா, இதை வேற யாராவது செய்யட்டுமே, இது சாதாரண ஒரு நிலையில் இருப்பவர்கள் பார்க்கட்டுமே, நோ, இப்படி சொல்லாதீங்க. எல்லோரும் இங்கே சமம் தான். இந்த நேற்றைய தர்பியாவிலே நாம் பார்த்தோம், இந்த தாவாக்கள் நமக்கு தரக்கூடிய இன்னொரு ஒரு சமூக ரீதியான ஒரு பண்பாடு என்னன்னு சொன்னா, நம் அனைவரையும் ஒரு குடையின் கீழ், ஒரு போர்வையின் கீழ் இங்கே நம்மை வைக்கிறது. இங்கே நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட், நான் ஒரு கணித மேதை, நான் அது, நான் இது, எதுக்குமே இங்க வேலை இல்லை. யார் இங்க வந்தாலும் முத்தாவின், இன்னொன்று இங்கே நாம் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டறிந்த ஒரு நல்ல விஷயம், இங்கே நீங்கள் இதுவரைக்கும் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் அப்படிலாம் பதவிகள் போடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்லது தான் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த பதவிகள் உள்ளே வரும்போது தான் படாத பாடுகள் நம்மை படுத்தும். ஆனால் நமக்கு இங்கே எல்லாரும் மாஷா அல்லாஹ், எல்லோரும் முத்தாவின்கள், எல்லோருமே இங்கே தாவாவினுடைய களத்திற்கு உதவியாளர்களாக ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த இஹ்லாஸ் என்றைக்கும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த தாவாவிற்கு களத்திற்கு முத்தாவினாக இருக்கிறோம் என்றால் இது நம்மையும் இந்த தாவாவிற்கு செய்யற சிறப்புன்னு நினைச்சிடாதீங்க, இந்த தாவா நமக்கு செய்யக்கூடிய சிறப்புன்னு நினைங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவாவிற்கென்று ஆட்களை வைக்கத்தான் போகிறான். ஒரு 5 ஆண்டு காலம் இங்கே முத்தாவின்களாக உங்களில் சிலர் இருக்கிறீர்கள் என்றால் 5 ஆண்டுக்கு முன்னாடி தாவாவே நடக்கலையா? நடக்கத்தான் செஞ்சது, அங்க வேற ஒரு டீம் இருந்துச்சு. 10 ஆண்டுகள் நீங்கள் முத்தாவின்களாக இருக்கிறீர்கள் என்றால் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லையா? ஆட்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அதனால நம்ம போயிட்டா இது அப்படியே போயிடும், அப்படி இல்ல, நம்ம போயிட்டா அல்ல வேற ஒரு ஆளை கொண்டு வந்துருவான். அதனால நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல, நான் இந்த தாவா விட்டு போகவே மாட்டேன், இருக்கும் வரைக்கும், நான் இறக்கும் வரைக்கும், என் இறுதி மூச்சு என்னோடு இருக்கும் வரைக்கும் இந்த தாவாவில் தான் நான் இருப்பேன் என்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். காரணம், இந்த தாவாவோடு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கிறது பார்த்தீர்களா சகோதரர்களே, இது மனநிறைவுடன் கூடிய ஒன்று. இந்த களத்திலே இருப்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளும் நம் பக்குவப்படுத்தப்படுவார்கள், பண்படுத்தப்படுவார்கள். நிறைய துறைகளுக்கு அவரவர்களுடைய வாரிசுகளை நம்ம என்ன செஞ்சிருவோம், அதற்கு அடுத்து அர்ப்பணிப்போம். ஆனா தாவாவுடைய களத்திற்கு பெரும்பாலும் அப்படி நாம் செய்வதில்லை. தாவாவுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாரிசுகளையும் இதற்கு நாம் அர்ப்பணிக்க செய்ய வேண்டும். எனக்கு பிறகு என் மகன் இதை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளையும் இந்த தாவாவுடைய களத்திலே ஒரு உறுதுணையாக, ஒரு உறுதிமிக்க முத்தாவின்களாக அவர்களை மாற்ற வேண்டும். காரணம், இந்த ஈமானிய உணர்வு என்பது, உறவு என்பது, நான் அடிக்கடி சொல்வது, இது இந்த உலகத்தோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல. இது மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி, மறுமை வரைக்கும் நம்மோடு வரக்கூடியது. காரணம் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான், அல் அஹில்லாஉ, அல் அஹில்லாஉ, உலகத்திலே உற்ற நட்போடு, உற்ற நட்போடு வாழ்ந்த நண்பர்கள் எல்லாம் அந்த நாளில் எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகூன், இரையச்சம் கொண்டவர்களை தவிர. அப்போ தக்வா என்கிற ஒற்றை வார்த்தையை மையமாக வைத்து இந்த தாவாக்களும் நம்ம எல்லாம் நண்பர்களாக மாற்றி இருக்கிறது என்றால் நமக்கு எல்லாம் என்னங்க தொடர்பு? நம்ம எல்லாம் ஒரே வயசா? நம்ம எல்லாம் ஒரே ஃபீல்டா? நம்ம எல்லாம் ஒரே ஊரா? ஊருக்கு அப்பாற்பட்டு, வயதிற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அந்த ப்ரொஃபஷனுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் இங்கே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தாவா. அதனால் இந்த தாவாவிலே இறுதி வரைக்கும் இன்ஷால்ல உத்வேகத்தோடு இருந்து இங்கே எப்படி நாம் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்கிறோமோ அதே போன்று இன்ஷால்லா மறுமையில் சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்திலே தாய்களுக்கெல்லாம் உயர்வான தாயாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும், அவர்கள் தம் தோழர்களோடும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்த அந்த முன்னோர்களோடு, நல்லோர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருளட்டும். இந்த சிறப்புமிகு தருணங்களில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியாகவும், மனதுக்கு ஆறுதலாகவும், சந்தோஷமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்திப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்தி இவைகளையெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றாக, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒன்றாக, அல்லாஹுடைய சிந்தனையை நமக்கு உருக்கி தரக்கூடிய ஒன்றாக இவைகள் எல்லாம் அமைந்து நம்முடைய மறுமையின் சேகரிப்புகளில், சேமிப்புகளில் இவைகளும் நமக்கு சாதனங்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்கு பாக்கியத்தை தருவாய் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.